நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
ஆயிரக்கணக்கான சிறு வணிக உரிமையாளர்களைப் போலவே கேன்பராவில் உள்ள தனது உணவகத்தை தொடர்ந்து இயக்க லூயி கேட்டோபேஸ் தற்போது போராடுகிறார். ஜாப் கீப்பர் திட்டம் மூலம் தனக்கு நிவாரணம் கிடைக்கும் என தான் எதிர்பார்ப்பதாக அவர் கூறுகிறார்.
We're still waiting on it. That will make a really big difference in our ability to stay open and keep trading.
ஜாப் கீப்பர் திட்டம் மூலம் சுமார் 4.7 மில்லியன் தொழிலாளர்கள் வாரத்திற்கு $750 வரை என்று 6 மாதங்களுக்கு கொடுப்பனவுகளை பெறத் தொடங்கியுள்ளார்கள். அரசு திட்டமிட்டதை விட சுமார் 1 மில்லியனுக்கும் குறைவானவர்கள்தான் இந்த கொடுப்பனவுகளை தற்போது பெறுகிறார்கள். அந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று தான் கணித்துள்ளதாகவும், ஏற்கனவே கணிசமானவர்கள் இதன் மூலம் நன்மை அடைவது ஒரு நல்ல சகுனம் என்றும் கருவூல காப்பாளர் ஜோஷ் ஃப்ரைடன்பர்க் கூறுகிறார். ஆனால் இது சரியாக செயல்வடிவம் பெறவில்லை என்றும், சுமார் 1 மில்லியனுக்கும் அதிகமான பகுதி நேர ஊழியர்கள் இதனால் பயன்பெறவில்லை என்றும் எதிர்கட்சியின் கருவூல செய்தித் தொடர்பாளர் ஜிம் சாமஸ் சாடுகிறார். COVID-19 தொற்று காரணமாக அரசு அறிமுகப்படுத்தியுள்ள சில கட்டுப்பாடுகள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வணிக நிறுவனங்கள் மீண்டும் தமது வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது அவர்கள் எப்படி இயங்க வேண்டுமென்ற ஒரு வழிகாட்டியை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. அதில் 4 முக்கிய நடவடிக்கைகள் அடங்குகின்றன. ஒருவருக்கும் மற்றவருக்கும் இடையிலான இடைவெளி பேணப்பட வேண்டும். பணியாளர்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் வேலை ஆரம்பிக்காமல் முன்னே பின்னே என்று அமைப்பது. கடுமையான துப்புரவு பேணப்படுதல் வேண்டும். முடிந்தவரை தொலைபேசி மற்றும் வீடியோ கான்பரன்சிங் என்பவற்றை பயன்படுத்தி ஒருவருக்கும் மற்றவருக்கும் இடையிலான பௌதீக தொடர்பு குறைக்கப்படுதல் என்பனவாகும். இவை ஒரு வியாபார நிறுவனத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்தாலும், அரசின் குடியேற்ற தடுப்பு மையங்களில் இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றுவது அவ்வளவு எளிதல்ல என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தாம் தங்கியிருக்கும் தடுப்பு முகாம்களில் எந்த நேரமும் COVID-19 தொற்று அதிகரிப்பதற்கான ஆபத்து உள்ளதென்று அஞ்சுவதாக 13 புகலிட கோரிக்கையாளர்கள் காமன்வெல்த் ஆம்பட்ஸ்மனிடம் புகார் செய்துள்ளார்கள். இலங்கை, பங்களாதேஷ், எகிப்து மற்றும் ஈராக் உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து வந்துள்ள புகலிட கோரிக்கையாளர்கள் இன்றும் சிட்னியில் உள்ள விலவுட் மற்றும் பெர்த் உள்ளிட்ட பல முகாம்களில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு நீரிழிவு நோய், இதய நோய், நுரையீரல் நோய், புற்றுநோய் மற்றும் சுவாசக் கோளாறு உள்ளிட்ட கடுமையான நோய்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்களை சமூக விடுதிகளுக்கு மாற்றுமாறு தி அட்வொகசி சென்டர் அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஆஸ்திரேலிய அரசு மற்ற நாட்டு அரசுகளின் வழியை பின்பற்ற வேண்டுமென்று மக்வாரி பல்கலைக்கழகத்தில் துணை பேராசிரியராகவும் நேஷனல் ஜஸ்டிஸ் ப்ராஜெக்டின் தலைமை நிர்வாகியாகவும் கடமையாற்றும் பேராசிரியர் ஜார்ஜ் நியூஹவுஸ் கூறுகிறார்.
Even countries like Iran are releasing tens of thousands of prisoners and detainees as a result of this crisis. Indonesia's released over 30,000. And you're seeing the opposite in the United States, where no action is being taken and prisons are now rife with the virus.
Victoria மாநிலத்தில் உள்ள ரச்சி 18 தொழிற்சாலையில் மேலும் 13 பேருக்கு COVID-19 தொற்று இருப்பது கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து அங்கே மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 62 உயர்ந்துள்ளது. மாநில அரசு அதனை கையாண்ட விதம் குறித்து எழும் விசாரணைகளுக்கு பிரீமியர் டேனியல் ஆண்ட்ரூஸ் முகம் கொடுத்து வருகிறார். அந்த தொழிற்சாலையில் இருந்துதான் கிராண்ட் லாட்ஜ் என்ற முதியோர் பராமரிப்பு மையத்திற்கு வைரஸ் தொற்று பரவியது என்று கூறப்படுகிறது. அந்த தொழிற்சாலையில் இருந்துதான் கிராண்ட் லாட்ஜ் என்ற முதியோர் பராமரிப்பு மையத்திற்கு வைரஸ் தொற்று பரவியது என்று கூறப்படுகிறது. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திலும் முதியோர் பராமரிப்பு இல்லமான நியூ மார்ச் இல்லத்தில்தான் இந்த வைரஸ் பாதித்து இறந்த கடைசி 2 இறப்புகளும் இடம்பெற்றன. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அந்நியர் தினத்திற்கு முன் பல கட்டுப்பாடுகளை தளர்த்த முடியாது என்று நியூ சவுத் வேல்ஸ் பிரீமியர் கிளாடிஸ் பெர்ஜிக்லியன் கூறியுள்ளார். நாட்டில் இதுவரை 6,800க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது. COVID-19 தொற்றின் அபாயத்தை குறைப்பதற்கான கட்டுப்பாடுகள் படிப்படியாக நீக்கப்படும் என்று சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த மாத இறுதியில் நியூ சவுத் வேல்ஸில் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று தான் நம்புவதாக பிரீமியர் கிளாடிஸ் பெர்ஜிக்லியன் கூறுகிறார்.
A mother can accept multiple visits a day so long as there's not too many people for each visit. So that is a huge step forward from what would have happened a month ago.
COVID-19 தொற்று நோயை சமாளிக்க சுகாதார சேவைகளை அரசு இன்னமும் மேம்படுத்துகிறது என்று சுகாதார அமைச்சர் கிரெக் ஹண்ட் கூறுகிறார். இந்த வைரஸ் தொற்று நோயால் நிதி ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள ஆஸ்திரேலியர்கள் அவர்களது ஓய்வூதிய திட்டமான சூப்பர்அனுவேஷன் கணக்கிலிருந்து இந்த நிதியாண்டில் $10,000 வரையிலும் அடுத்த நிதியாண்டில் மேலும் $10,000 வரையிலும் திரும்பிப் பெறலாம். இதனை சட்ட விரோதமாக பயன்படுத்தி சிலர் நிதி மோசடி செய்துள்ளார்கள் என்று ஆஸ்திரேலியன் பெடரல் போலீஸ் கமிஷனர் ரீஸ் கர்ஷோ ஒரு செனட் குழு விசாரணையில் தெரிவித்தார். ஆனால் ஆஸ்திரேலிய வரித்துறையிலோ அல்லது வேறொரு அரசு துறையிலோ எந்தவிதமான அத்துமீறல்களும் ஏற்படவில்லை என்று அவர் வலியுறுத்தினார். பல தலைமுறைகளாக புலம்பெயர்ந்த பின்னணியை கொண்ட ஆஸ்திரேலிய குடும்பங்கள் தொலைவில் இருக்கும் தமது உறவினர்களுடன் தொடர்பில் இருக்க பல்வேறு வழிகளை கையாண்டிருக்கிறார்கள். இப்போது மேற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் இவர்களது அனுபவங்களை உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். இவர்கள் அனுபவத்திலிருந்து மற்றவர்கள் எப்படி பயனடையலாம் என்பதை அறிவதற்காக இதனை ஆராய்வதாக சொல்கிறார் மேற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்தின் சமூக பராமரிப்பு மற்றும் முதியோர் வாழ்க்கை ஆய்வகத்தில் பேராசிரியராக கடமையாற்றும் பேராசிரியர் லோரெட்டா பெல்டசா.
And what we find is that migrants are highly motivated to explore and be innovative and learn all the possible ways that they can stay in touch across distance.
தொலைதூரத்தில் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் எவ்வாறு அக்கறை காட்டி ஆதரவு வழங்குகிறார்கள் என்று 400 புலம்பெயர்ந்த குடும்பங்களின் 30 ஆண்டு தரவுகளை ஆராய்ந்து இவர்கள் ஆய்வு செய்துள்ளார்கள். சடங்குகள் மற்றும் நெருக்கடி நிலைமைகளில் மட்டுமல்லாது உறவினர்கள் நேரடியாக சந்திக்காமல் எப்படி உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதை ஆராய்வதன் மூலம் தற்போதைய சூழலில் மற்றவர்கள் எப்படி அதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் என்பதை தாம் அறிந்து கொண்டுள்ளதாக பேராசிரியர் லோரெட்டா பெல்டசா சொல்கிறார். மாறிவரும் உலகில் நெருங்கியவர்களுடன் தொடர்பில் இருக்கும் முறைகளும் மாறி வருகின்றன. சர்வதேச மாணவர்களில் குறைந்தது 10% பேர் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள நிலையில் அவர்களை பிரத்யேக விமானங்கள் மூலம் நாட்டிற்கு அழைத்து வரலாம் என்ற சிந்தனை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் 4வது பெரிய ஏற்றுமதியான மேற்கல்வித்துறைக்கு சர்வதேச மாணவர்களின் பங்களிப்பு ஆண்டுக்கு $40 பில்லியன் ஆகும். இதனால் பயணத்தடைக்கு விலக்கு வழங்குவது குறித்து அரசு பரிசீலிக்க வேண்டும் என்ற குரல் ஓங்குகிறது. சர்வதேச மாணவர்கள் பல்கலைக்கழகங்களில் வளங்களை பெற முடியாமல் பாதிக்கப்படுவார்கள் என்று தான் நம்புவதாகவும் அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்று தான் விரும்புவதாகவும் உள்நாட்டு மாணவர் Jean-Luc Siegel கூறுகிறார்.
If it's specifically for those students plus they're paying students as well, surely should give them some kind of a right and they deserve all the care and stuff that we do.
பயணத்தடை காரணமாக பல சர்வதேச மாணவர்கள் ஆஸ்திரேலியாவில் மற்றொரு செமஸ்டர் பாடங்களில் சேர வேண்டுமா என்று சிந்திக்க வைத்துள்ளது. சில மாணவர்கள் ஆன்லைன் வழியாக கற்பதற்கு ஆண்டுக்கு $20,000 வரை செலுத்துவதில் பயனில்லை என்று நினைத்து பல்கலைக்கழக கல்வியை முழுவதுமாக ஒத்திவைக்கவோ அல்லது அதிலிருந்து வெளியேறவோ முடிவு செய்கிறார்கள். ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்களில் பயிலும் மாணவர்களில் சுமார் 80,000 மாணவர்கள் சீனாவிலிருந்து திரும்பி வர முடியவில்லை. இந்தியா, நேபாளம் போன்ற நாடுகளில் சிக்கிக்கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கை 100,000 அதிகம் என்று சொல்லப்படுகிறது. COVID-19 தொற்று நோயால் இந்த ஆண்டு மட்டும் சர்வதேச மாணவர்களின் $8 பில்லியன் வரையான வருமானம் பாதிக்கப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் வளாகத்திலிருந்து கற்கும் நிலைக்கு திரும்ப மாட்டார்கள் என்று கூறும் யூனிவர்சிட்டிஸ் ஆஸ்திரேலியாவின் தலைமை நிர்வாகி கேட்ரினா ஜாக்சன் இந்த வீழ்ச்சியிலிருந்து மீள்வதற்கு பல வருடங்கள் எடுக்கலாம் என்கிறார்.
There's a pipeline effect. If you're not studying first year this year, you're also not doing second year next year, third year the year after. So universities are looking at a very substantial revenue hit over a number of years.
COVID-19 தொற்று காரணமாக ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்களில் வேலை புரியும் சுமார் 21,000 பேர் வரை வேலை இழக்க நேரிடும் என்றும் முதல் ஆண்டில் குறைந்தது $4 பில்லியன் வருவாய் இழக்கப்படும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இந்த தொற்று நோய்க்கு மருத்துவம் செய்யும் ஒருவர் தனது தங்குமிடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதாக SBS செய்தி பிரிவிடம் கூறியுள்ளார். ஹெனா, இது அவளுடைய உண்மையான பெயர் அல்ல. சுகாதாரத்துறையில் பணிபுரிவதால் தொற்றை தனது வீட்டிற்குள் எடுத்து வந்துவிடக் கூடும் என்று பயந்து வீட்டின் உரிமையாளர் அவரை வெளியேறுமாறு கேட்டுள்ளதாக கூறினார்.
I felt like he came out of nowhere. I had no issues staying at their place before. We got along really well.
நம் நாட்டில் நிலைமை இவ்வாறு இருக்க கொரோனா வைரஸ் காரணமாக பிரேசில் நாட்டில் ஏற்படும் இறப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இருந்தாலும் அது ஒரு பாரிய பிரச்சனை இல்லை என்று பிரேசில் நாட்டு அதிபர் போல்சனாரோ கூறி வருகிறார். அண்மை நாட்களில் மிக அதிகமான தொற்று ஏற்பட்டுள்ள நாடாக பிரேசில் மாறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் தனது நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் இயங்க வேண்டும் என்று தான் விரும்புவதாகவும் ஏழ்மையானவர்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடாது என்றும் மக்கள் மீண்டும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்றும் அதிபர் போல்சனாரோ அறிவித்தார். ஆனால் பல மாநிலங்களும் நகராட்சிகளும் அவரை புறக்கணித்து வருகின்றன. இறப்பு எண்ணிக்கை உயர்ந்துள்ள நாட்டின் சில பகுதிகளில் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பிரேசிலியர்கள் குழப்பத்தில் உள்ளார்கள். வீட்டுக்குள்ளேயே இருங்கள் என்று சொல்லும் உள்ளூர் அரசியல்வாதிகள் பேச்சை கேட்பதா, அல்லது வேலைக்கு செல்லுங்கள் என்று கூறும் அவர்கள் நாட்டின் அதிபர் சொல்வதை கேட்பதா என்ற குழப்பம் அவர்களுக்கு. ஆப்பிரிக்காவில் 83,000 முதல் சுமார் 2,00,000 பேர் வரை COVID-19 இறக்கக்கூடும் என்றும், இந்த ஆண்டு முடிவதற்கு முன் 29 மில்லியனிலிருந்து 44 மில்லியன் பேருக்கு தொற்று ஏற்படக்கூடும் என்றும் உலக சுகாதார அமைப்பின் ஆப்பிரிக்க பிராந்திய அலுவலகம் கூறுகிறது. இதேவேளை அமெரிக்காவில் வேலையின்மை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த வாரத்தில் 3.2 மில்லியன் பேர் வேலை இல்லாதோருக்கான மானியம் பெற விண்ணப்பித்துள்ளார்கள். நாளை வெளியிடப்படும் அமெரிக்க வேலையின்மை விகிதம் குறைந்தது 15% இருக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கணித்துள்ளார்கள். கொரோனா வைரஸ் குறித்து அனைத்து செய்திகளையும் தமிழில் அறிந்து கொள்ள sbs.com.au/language/tamil/coronavirus-updates என்ற இணையதளத்திற்கு செல்லவும்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.